رسوله وأطيعوا الله ورسوله ولا تنازعوا وتفشلوا وتذهب ريحكم فاصبروا إن الله مع الصابرين صدق الله مولانا العظيم الله نلدي أرغلين அல்லாவை அன்றி பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அன்ஃபால் 8வது சூராவில் 46வது திருவசனத்தில் ஒரு முக்கியமான விடயத்தை அல்லாஹ் வலியுறுத்துகிறான். அல்லாவுக்கும் ரசூலுக்கும் வழிபடுமாறு அல்லாஹ் கூறிவிட்டு உங்களுக்கிடையில் நீங்கள் சண்டை சச்சரவில் பிளவுபடுவதில் ஆகிவிட வேண்டாம் என்று நபியவர்களுக்கும் அல்லாஹ் பூரா உம்மத்துக்கும் அல்லாஹ் வலியுறுத்துகிறான். உங்களுக்கிடையில் பிணங்கிக் கொள்வதனால் அல்லாவினால் வரக்கூடிய உதவியை தைரியத்தை இருந்துவிடுவீர்கள். சண்டை பிடிப்பதனால் ஏற்படக்கூடிய அபாயம் உண்டுதான், தைரியத்தை இழந்து விடுவார்கள். அத்துடன் உங்களுடைய சக்தி வலிமை அது குறைந்துவிடும். அல்ல ஆட்சி பதவி பொறுப்பு பணம் செல்வம் அனைத்தையும் இழக்க வேண்டி ஏற்படும். அதனால் பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில் பொறுமையுடன் அதை கையாளும்படியாக குர்ஆனுடைய இந்த திருவசனம் நம்மை வலியுறுத்துகிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இன்று முஸ்லிம்கள் மத்தியில் அது ஒரு வீடாக இருக்கலாம், அக்கம் பக்கத்து வீட்டார்களாக இருக்கலாம், ஒரு வியாபாரத்தில் உள்ள பங்காளிகளாக இருக்கலாம், அல்லது ஒரு மஹல்லாவாசிகளாக இருக்கலாம், அல்லது ஒரு ஊருடைய ஒரு முக்கியமான இயக்கம் என்ற அடிப்படையில், அல்லது ஊருக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் என்ற அடிப்படையில் எந்த ஒரு அமைப்பை எடுத்துக்கொண்டாலும் பிளவும் சண்டையும் பிரச்சனையும் உம்மத்தில் அதிகரித்து வருவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. எப்பொழுது இந்த பிளவும் சச்சரவும் ஒருவருக்கொருவர் மோதலும் ஏற்படுமோ? அல்லாஹ் குர்ஆனில் ரெண்டு விஷயத்தை சொல்லியிருக்கிறான். கோழியர்களாக ஆகிவிடுவீர்கள், சக்தியை இழந்து விடுவீர்கள். அடுத்தது உங்களுடைய அந்த வலிமை, உங்களுக்குள்ள அந்த தைரியம் இது குன்றிவிடும். இந்த நிலைப்பாட்டை அடைவதற்கு நீங்கள் எப்பொழுதும் அடையாமல் இருப்பதற்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுக்கு காண்பிப்பதற்கு முக்கியமான ஒரு தடையாக இருந்தது இந்த இரவுதான் என்பது இருவருக்கிடையில் வந்த சண்டை. அடுத்து நான் சொல்லிருக்கும் ஹதீஸ் மிகவும் எச்சரிக்கக்கூடிய ஒன்று. அபுதாவுதில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. நபி தர்தா ரழியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم الا اخبركم بافضل من درجه الصيام والصلاه والصدقه. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை பார்த்து கேட்கிறார்கள், தொழுகை நோன்பு சதகா இவைகளை விட அந்தஸ்தில் உங்களை உயர்த்தி விடக்கூடிய ஒரு நன்மையான காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டாமா என்று கேட்டார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் ஆம் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு அளித்த பதில் ஸலாஹுதாத்தில் பையின். நபி அவர்கள் சொன்னார்கள், மக்களுக்கிடையில் ஒற்றுமை ஏற்படுத்துவதை அவர்களுக்கு மத்தியில் அந்த ஒரு அமானிதத்தை பேணக்கூடிய அனைத்திலும் சிறந்த ஒரு அமலாக ஒற்றுமை ஏற்படுத்துவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு வலியுறுத்தி சொன்னார்கள். நபியவர்கள் சொன்னார்கள், இதற்கு மாற்றமாக எப்பொழுது ஒற்றுமையை சீர்குலைக்கும் அந்த பணியில் யாரை ஈடுபடுவார்களோ அவர்கள் சிறக்கக்கூடியவர்கள். அது முடியை சிறப்பது அல்ல, அது முடியை சிறக்கக்கூடியது அல்ல, அது மார்க்கத்தையும் தீனையும் சிறைத்துவிடும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அதை சவர கத்தியை போன்று அது மனிதனுடைய முடியை மாத்திரம் மறக்குவது அல்ல. இங்கு நபி அவர்கள் சொன்னார்கள், இது மனிதனுடைய மார்க்கத்தை முழுமையாக தீனை அது அப்படியே சிறத்துவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஆக குர்ஆன் பிளவுபட்டு சண்டையிட்டு மோதிக்கொண்டு ஒருவருக்கொருவர் காட்டிக் கொடுத்து உங்களுக்கு இடையில் நீங்கள் பிளவை ஏற்படுத்திவிட வேண்டாம் என்று சொல்கிறது. ஹதீஸில் அபூ தர்தா ரழியல்லாஹு இந்த ரிவாயத்தை இமாம் திர்மிசி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸில் மிகவும் எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. அதில் அது தீனை இல்லாமலாக்கி விடுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். இதனால்தான் ஷரியத்தில் ஒரு மனிதனுடன் 3 நாட்களுக்கு மேல் கோவித்துக் கொண்டிருப்பதை அது பெரும் பாவமாக இஸ்லாம் கருதுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸை அபூ தாவூத் பதிவு செய்திருக்கிறார்கள். லா யஹில் முஸ்லிமின் ஐ யஹ்ஜுர அஹாஹு ஃபௌக தலாஸின் ஃபமன் ஹஜர ஃபௌக தலாஸின் ஃபமாத தஹல அன்னார். 3 நாட்களுக்கு விட ஒரு சகோதரன் ஒரு சகோதரை விட்டு அது தொடர்பை துண்டித்திருக்க கூடாது. அப்படி 3 நாட்களுக்கு அதிகமாக ஒருவர் துண்டித்திருந்தால் அவர் மரணித்து நரகத்தை சென்றடைவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார்கள். அடுத்த ஹதீஸ் இதைவிடவும் எச்சரிக்கையாக வந்திருக்கிறது. மன் ஹஜர அஹாஹு சலதன் ஃபஹுவ கஸஃபுக்கு திமா தமி. நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஒருவன் தன் முஸ்லிமின் முஸ்லிம் சகோதரனுடைய அவன் கோபித்துக் கொண்டு 1 ஆண்டு காலம் அவன் வரைக்கும் அந்த உறவை துண்டித்து இருந்தால் என்று சொன்னால் அவனுடைய ரத்தத்தை ஒட்டியதற்கு சமம் என்று சொன்னார். அது ரத்தத்தை ஒட்டியதற்கு சமம், அவனை கொலை செய்து ரத்தத்தை ஓட்டுவதற்கு சமம் என்பதாக. இதை பிளவுபடுவதை, ஒற்றுமையை குலைப்பதை, சண்டையிட்டுக் கொள்வதை லைலத்துல் கத்ருடைய இரவை மாத்திரமல்ல, அதை ரத்தத்தை ஓட்டுவதற்கு சமம் என்பதாகவும், அதை நன்மையை பார்க்கும் பொழுது அது நோன்பு சதக்கா தொழுகையை விடவும் மேலான நன்மை தருவதாகவும் இந்த ஹதீஸ் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. அதனால் மேலான சகோதரர்களே, பெரியார்களே, நாம் சில விஷயங்களை கடைபிடித்தாக வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு சிறந்த சமுதாயத்தை நாம் எதிர்பார்க்க முடியும். முதலாவது விடயம், நாம் சண்டையிடுவதை தவிர்த்து கொள்வது. இரண்டாவது, சண்டை ஏற்பட்டுவிட்டால் மன்னிப்பது. மூன்றாவது, சண்டை ஏற்பட்டு மன்னிக்க தயங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்துவது. அதிலும் அவர்கள் வழிபடாத பட்சத்தில் அவர்களுக்கு மத்தியில் ஒரு அழகான முறையில் இரு சமாதான கூட்டம் ஒன்று அமைக்கப்பட்டு அவர்களுக்கு இடையில் ஒரு ஒற்றுமையான நிலைப்பாட்டை கொண்டு வருவது, இது ஒரு ஆக முக்கியமான அடிப்படையாக இருக்கும். ஆக இன்று அது வீடாக இருக்கலாம், அரசியல் மேடையாக இருக்கலாம், அது வியாபார ஸ்தலமாக இருக்கலாம், அது ஒரு பள்ளிவாசலாக இருக்கலாம், அது தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், அது குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம். எல்லா இடத்திலும் இந்த விஷயத்தை கடைபிடிக்க வேண்டும். குர்ஆன் ஒரு விஷயத்தை வலியுறுத்துகிறது, ஹதீஸும் இதை விவரிக்கிறது. முதல் விஷயத்தை நாம் எடுத்துக்கொண்டால், சண்டையிடுவதை தவிர்த்துக் கொள்வோம். நோம்புடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பாடம் கற்று தந்தார்கள்? நோம்பாளியாக இருக்கும் பொழுது உங்களுடன் யாரும் வந்து சண்டையிட முயற்சி செய்தால் அல்லது உங்களுடன் ஒரு வார்த்தை கடினமாக பேசினால், இன்னி சாயிமுன், நான் ஒரு நோம்பாளியாக இருக்கிறேன் என்று நீங்கள் அதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதித்திருக்கிறார்கள். ஆகமையான சகோதரர்களே, பெரியார்களே, தொழுகை இபாதத்தெல்லாம் நடந்து கொண்டிருக்கும், அதே நேரம் சண்டையும் பிடிச்சுக் கொண்டே இருப்போம் என்று சொன்னால் இது பொருத்தமாக இருக்க மாட்டாது. நம்முடைய அமல்களை அழித்துவிடும், இஸ்லாத்தை பாழாக்கிவிடும், இஸ்லாமிய சக்தியை இலக்கடிக்க செய்துவிடும், இஸ்லாமியர்களுடைய அந்த பலத்தை வலிமையை இல்லாமலாக்கிவிடும். அதனால் எல்லா கட்டத்திலும் மடையர்கள் நம்முடன் மடத்தனமாக நடந்து கொண்டால் நாம் சண்டை சச்சரவுக்கு போய்விடக் கூடாது என்பதாக குர்ஆன் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. வைதா காத்தமஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா. அவர்கள் மூடர்கள் அவர்களுடன் வேண்டாதவற்றை பேசி அவர்களுடன் அவர்கள் சண்டை செய்ய வந்தால் சலாமுன் என்று சாந்தி உண்டாகட்டும் என்று சொல்லி அவர்கள் கூறிவிட்டு அவர்கள் ஒதுங்கிவிடுவார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு வழியை சொல்லியிருந்திருக்கிறார். சண்டையிட மாட்டோம், சண்டையிடுவதை தவிர்த்து கொள்வோம். முதல் கட்டமாக என்ன செய்வோம்? முதல் கட்டமாக நாம் சண்டையிடுவதை முற்றுமுழுகாத ஒளி நடப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான கட்டத்தில் ஒதுங்கி போயிருக்கிறார்கள். ஏராளமான கட்டத்தில் சஹாபாக்களுக்கு இந்த 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 அடிப்படையான விஷயத்தை போதித்திருக்கிறார்கள். அழகான போதனை. இந்த போதனை மக்கத்து வாழ்க்கையில் சஹாபாக்கள் மிகவும் கடைபிடித்து வந்த ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது. மனிதன் என்ற அடிப்படையில் சில சந்தர்ப்பத்தில் மனிதர்கள் பிளவுபடலாம், கோபம் வரலாம், ஆத்திரம் வரலாம், ரோஷம் வரலாம், அப்படியான கட்டங்கள் மனிதர்களுக்கு வருவதுண்டு. அந்த கட்டத்தை நாம் அடுத்த கட்டம், ஒரு மனிதன் கோபத்தில் ஒன்றை சொல்லிவிட்டான், ஒரு மனிதன் கோபத்தில் ஒன்றை செய்துவிட்டான். ஒரு மனிதன் கோபத்தில் செய்வதும் அது ரெண்டு வகைப்படும். சில விஷயம் கோபத்தில் செஞ்சுட்டா அதுக்கு பரிகாரமே கிடைக்க மாட்டாரு, அது மிச்சம் கஷ்டமாகிவிடும். ஒரு மனிதன் தன்னுடைய மனைவிக்கு நான் உனக்கு 3 தலாக்கை தருகிறேன் என்று கோபத்திலோ இரக்கத்திலோ பாசத்திலோ விளையாட்டுக்கோ ஒரு மனிதன் இந்த வார்த்தையை சொன்னால் என்று சொன்னால் அதுக்கு பிறகு பரிகாரம் தேடுவது கஷ்டமாகிவிடும், மிகவும் மிகவும் சிரமமான காரியமாகிவிடும். அதற்கு பிறகு மார்க்கம் மிகவும் பயங்கரமான எச்சரிக்கைகளை போட்டிருக்கிறது. 4 இமாம்களும் இதில் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? ஒரு மனிதன் தலாக்கை சொல்லிவிட்டால், தலாக் சொல்வதற்கும் மார்க்கம் ஒரு முறையை கற்றுத் தந்திருக்கிறது. அது என்ன முறை? ஒரு தலாக்குத்தான் சொல்ல வேண்டும். தலாக் சொல்லும் பொழுது அந்த பெண் என்ன நிலையில் இருக்கிறாள் என்பதையும் பார்க்க வேண்டும். மடத்தனமாக ஒரு பெண் மாதவிடாய் காலத்தில் இருக்கும் பொழுது அவளுக்கு போய் தலாக் கொடுப்பது ஹராத்திலும் பெரிய ஹராத்தை செய்வதற்கு சமமாகி விடுகிறது. ஒரு பெண்ணை விரும்பி விரும்பாமலோ விட்டு பிரிய வேண்டும் என்று சொன்னாலும் மார்க்கம் ஒரு அழகான முறையை கற்றுத் தந்திருக்கிறது. முறத்தவறி செய்வதனால் பிளவும் பிரச்சனையும் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, 3 தலாக்கை கொடுப்பது என்பது அது தேவையில்லாத காரியம். 3 தான் ஒரு மனிதனுக்கு மார்க்கம் கொடுத்த ஒரு உரிமை. அந்த 3ஐயும் அவன் பயன்படுத்த வேண்டும் என்ற தேவை கிடையாது. ஒன்றை கொண்டே பிரிந்து கொள்ளலாம், 1 தலாக்கை கொண்டே கணவன் மனைவியுடைய அந்த பந்தத்தை பிரித்துக் கொள்ளலாம். அவர்கள் 1 தலாக்கை கொடுத்ததற்கு பிறகு அவள் இத்தாவை அனுஷ்டிப்பாள், 3 மாதவிடாய் சுத்தத்தை அடைவாள், அவள் இத்தாவில் இருந்து வெளியாகி விடுவாள். அந்த இத்தா வெளியாகும் வரைக்கும் தான் அவளுக்கு என்ன செய்யலாம், இந்த கணவனுக்கு நான் உன்னை திருப்பி எடுத்துக் கொள்கிறேன் என்றும் சொல்லலாம். 3 தலாக்கையும் கொடுத்ததற்கு பிறகு நான் உன்னை திருப்பி எடுக்கிறேன் என்று எந்த காரணத்தை கொண்டும் சொல்ல முடியாது, சொன்னாலும் திருப்பி எடுக்க முடியாது. அப்ப கோபத்தில் மனிதன் செய்வது என்பது இது விவரமான விஷயம். இந்த விவரத்தை நாம் வேறொரு சந்தர்ப்பத்தில் விவரமாக தெரிந்து கொள்ள முற்படுவோம். ஆனாலும் தலாக் என்ற வார்த்தை என்ன கோபம் வந்தாலும் பாவிப்பதை தவிர்த்து கொள்வோம். சபையோர்களை கூட்டி என்ன முறையை அணுக வேண்டும் என்பதை நாம் சற்றே சிந்தித்ததற்கு பிறகு அதற்கு முடியாத பட்சத்தில் தான் தலாக் என்ற இந்த வார்த்தையை உபயோகிக்க வேண்டும். அதையும் மார்க்கம் மிக அழகான முறைகளை சொல்லி தந்திருக்கிறது. அது மார்க்கம் நமக்கு மாற்று வழிகளை கற்றுத் தந்திருக்கிறது. அதனால் மேலான சகோதரர்களே, கோபம் மனிதன் வருவது உண்டு. கோபத்தில் செய்யக்கூடாத ஒன்றுதான், மனிதன் கத்தியெடுத்து குத்துவிட்டான், கொலை செய்து விட்டான். இப்பொழுது அந்த உயிரை எங்க தேடி எடுப்பது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிகாசத்துக்குண்டாலும் நீங்கள் ஒரு வாளையோ ஒரு ஆயுதத்தையோ இன்னொருவருக்கு தூக்கி காண்பிக்க வேண்டாம் என்று எச்சரிக்கை செய்தார்கள். யார் அப்படி செய்கிறாரோ என்னை சார்ந்தவர் அல்ல என்று சொன்னார்கள். ஏன் நீ வாளை தூக்கிப்படி காண்பிக்கலாம், ஒரு கத்தியை தூக்கி வீசலாம், ஒரு கல்லை தூக்கி வீசலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பொடி கல்லுடன் விளையாடுவதும் அது கண்ணுக்கு போய் குத்துவிடும் என்று அது மனிதனுடைய ஆபத்தை உயிரை படைக்கக்கூடியதாக மாறிவிடும் என்பதை நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஆக முதல் கட்டம் ஒரு முஸ்லிம் சண்டை செய்யாமல் இருப்பது. ஆனால் தெரியாதனமாக கோபத்தினால் சில வேளை மனிதனால் கடினமான வார்த்தை பேசப்படுகிறது. குடும்பத்தாருடனோ நண்பர்களுடனோ அக்கம் பக்கத்து வீட்டார்களுடனோ தன்னோட சேர்ந்து வாழக்கூடியவர்களுடனோ ஒரு காஃபிரோடு இருந்தாலும் சரிதான், சில வேளை தன்னால் மடத்தனமான ஒரு செயல் நடந்து விடுகிறது. அதற்கு பரிகாரம் இஸ்லாம் தந்தது கோபத்தை அப்படி குடித்து விடுவது, மக்களை மன்னித்து விடுவது, அல்லாஹ்வுக்கு நல்ல உபகாரம் செய்வது. இந்த 3ஐயும் குர்ஆன் வலியுறுத்தி சொல்கிறது. ஆக 2வது கட்டம் என்ன செய்ய வேண்டும்? தவறு ஏதும் யாரும் செய்துவிட்டால் மன்னிப்பு வழங்க வேண்டும். அபுபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அவர்களை ஒருவர் வந்து ஏசிவிட்டார். அபுபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் அவர்களை அந்த 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 சஹாபியை அவர்கள் ஏசிவிட்டார்கள். அபுபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் அந்த சஹாபியை ஏச அவர்கள் மன்னிப்பு கேட்க அபுபக்கர் ரதியல்லாஹு மன்னிப்பு கேட்க அந்த மன்னிக்க மாட்டேன் என்று அவர் சொல்ல நேரடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சென்று அபுபக்கர் ரதியல்லாஹு முறையீட்டு செய்தார்கள். அப்ப அந்த மனிதர் சஹாபி தோழர் ஆச்சரியப்பட்டார், என்ன இது, நான் அவர் என்னை ஏசிவிட்டு நான் மன்னிக்காத காரணத்தினால் நபியிடத்தில் போயிட்டு முறையிட்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூப்பிட்டு சொன்னார்கள், ஏ சஹாபி தோழரே, உனக்கு யார் என்று தெரியுமா? இந்த அபுபக்கர் எப்படிப்பட்ட மனிதர் என்று தெரியுமா? அவர் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கும் பொழுது நீ மன்னிக்காம இருக்கிறாயே என்று நபி அவர்கள் போதித்தார்கள். ஆகவே சகோதரர்களே, பெரியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் மிக அழகான ஒரு போதனை நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். அதுதான் மன்னிப்பது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மன்னிக்க வேண்டிய ஒரு கட்டம் வரக்கூடிய நேரத்தில் மன்னித்து விட வேண்டும். யாரும் மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை கியாமத் நாளில் ஒரு மனிதனை சொர்க்கத்துக்கு அனுப்புகிறான். ஏன் தெரியுமா? அவன் தன்னுடைய வியாபாரத்தில் நடந்து கொண்ட விதம் அது என்னது? அவன் கடன் கொடுக்கிறான். அவன் வியாபாரத்தில் கடன் கொடுக்கிறான். கடன் கொடுக்கக்கூடியவர்கள் ரெண்டு வகைப்படுகிறார்கள். ஒரு சாரார் அந்த கடனை குறிப்பிட்ட நேரத்தில் திருப்பி தந்து விடுகிறார்கள். இன்னொரு சாரார் தராமல் அவர்கள் தாமதிக்கிறார்கள். தாமதிக்கக்கூடியவர்கள் ரெண்டு வகைப்படுவார்கள். ஒருவர் அவரிடத்தில் பணம் இருக்கிறது, ஆனால் இந்த நேரத்தில் கொடுக்க முடியவில்லை, அவர் சற்று தாமதித்து தருகிறேன் என்று சொல்கிறார். இன்னொரு சாரார் கடன் கொடுக்க வேண்டும் என்று தாராள உள்ளம் இருக்கிறது, எடுத்த கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று துடிக்கிறார், ஆனால் அவரால் திருப்பி கொடுப்பதற்கு வசதி இல்லாமல் இருக்கிறது. இந்த ரெண்டு வகையான மக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு வியாபாரி, முற்காலத்தில் வாழ்ந்த வியாபாரி, தன்னுடைய அந்த கடன் எடுத்தவர்களுடன் நடந்து கொண்ட விதம். எப்படி நடந்து கொண்டார்? கடனை எடுத்தார், கொடுப்பதற்கு வசதியே இல்லை, அவரை மன்னித்து விட்டார். கடனை எடுத்தார், வசதி இருக்கிறது, அவருக்கு அவகாசம் கொடுத்தார். அல்லாஹ் தஆலா முன்னைய காலத்து மனிதர்களில் ஒருவரை சொர்க்கத்துக்கு அவரை எடுத்து செல்வதற்கு மலக்குமார்கள் ஆயத்தமாகிறார்கள். என்ன அமல் இருக்குது என்று பார்க்கும் பொழுது, கடனை எடுத்த கொடுக்க முடியாத மனிதனை மன்னித்து விட்டார். அல்லாஹ் சொல்கிறான், நீ மன்னித்தாய், நானும் உன்னை மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்புகிறேன். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இது இரண்டாவது கட்டம். ஒரு மனிதன் எப்பையும் கடைபிடிக்க வேண்டிய ஆக முக்கியமான ஒரு அம்சம் தான் தான் மன்னிப்பது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா கட்டத்திலும் உயிரை பறித்தவர்களையும் மன்னித்திருக்கிறார்கள், பொருளை அபகரித்தவர்களையும் மன்னித்திருக்கிறார்கள், விரட்டி அடித்தவர்களையும் மன்னித்திருக்கிறார்கள், அநியாயம் செய்தவர்களையும் மன்னித்திருக்கிறார்கள். உன்சர் அஹாக ஜாலிமன் வ மஸ்லூமன், உன்னுடைய சகோதரன் அநியாயக்காரனாக இருக்கலாம், அநியாயம் செய்யப்பட்டவனாக இருக்கலாம், அவனை மன்னித்து விடு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்தார்கள். அதனால மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இரண்டாவது கட்டம் மன்னித்து விட வேண்டும். ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சகோதரர்களை மன்னித்தது போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் அந்த அநியாயம் செய்தவர்களை மன்னித்ததை போன்று இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு பெருமேலை, அவர்களுக்கு அநியாயக்காரர்கள், போராமைக்காரர்கள் அநியாயம் செய்தார்கள். அந்த அநியாயத்தை செய்யப்பட்ட இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அநியாயம் செய்தவர்களை அரசன் சொன்னான், அவர்களை நான் தண்டிக்கிறேன் சொன்னார்கள். தண்டிக்க வேண்டாம், மன்னித்து விடுகிறேன் சொன்னார்கள். இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை சாட்டையால் அடிப்பார்கள் சொன்னார்கள். என்னை வீணாக அடித்தவர்களை ஒவ்வொரு அடி அடிக்கும் பொழுதும் அவர்களை நான் மன்னித்து விட்டேன் என்று சொன்னார்கள். மன்னிப்பு என்பது இஸ்லாம் நமக்கு தரும் முக்கியமான பாடம். இந்த பாடத்தை நாம் உள்ளத்தால் எடுத்துக்கொண்டால்தான் குடும்பத்துடன், மனைவியுடன் வாழ்வது லேசு, சகோதரர்களுடன் வாழ்வது லேசு, இனவந்துடன் வாழ்வது லேசு, அக்கம் பக்கத்து வீட்டார்களுடன் வாழ்வது மிகவும் லேசாகிவிடும். மன்னிக்காத அந்த ஒட்டகத்தன்மையுள்ளவனாக, ஒட்டகம் வைராக்கியம் வைத்துக் கொண்டே இருக்கும், எப்ப தீர்த்து கட்டலாம் என்று தேடிக்கொண்டே இருக்கும். ஒட்டகம் ஒட்டகத்துடைய தன்மைதான் அது வைராக்கியம் வைப்பது, எப்பொழுதுமே தீர்த்து கட்டியே தீரும். தன்னுடைய தாயுடன் ஒரு நாளும் ஒட்டகம் சேரமாட்டாது. ஒருவன் அதை சோதித்து பார்ப்பதற்காக அந்த தாயை மறைத்து அந்த ஒட்டகத்தை அந்த தாயுடன் பிழைக்க வைத்தான். அந்த ஒட்டகத்துக்கு தெரிய வந்தது, நான் என்னுடைய தாயுடன் சேர்வதற்கு காரணம் இந்த என்னுடைய எஜமான் தான் என்ற காரணத்தினால் வைராக்கியம் வைத்து அந்த மனிதனை தீர்த்து கட்டியது. இது ஒட்டகத்துடைய தன்மை. ஒட்டக மிருகத்தன்மை மனிதனிடத்தில் இருக்கக்கூடாது, மனிதத்தன்மை மனிதனிடத்தில் இருக்க வேண்டும். மனிதத்தன்மை நபிமார்களுடைய தன்மை, மிருகத்தன்மை ஃபிரௌனுடைய தன்மை. அதை குழந்தைகளையும் அறிந்து கொண்டான் ஒரு சாஸ்திரக்காரனுடைய சொல்லுக்காக. அது என்ன மனிதத்தன்மை? மனிதத்தன்மை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அபு சுஃபியான், ஹிந்த் பின் உத்வா, இக்ரிமா போன்றவர்கள் வந்து சாட்சாவை கொண்டவர்கள், ஈரலை சப்தியவர்கள் கேட்கும் பொழுது மன்னிப்பு தாராளமாக கொடுத்தார்கள். யாரை கொல்ல வேண்டும் என்று சட்டளை கட்டளை பிறப்பித்தார்களோ அவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்தார்கள். ஆக மூணாவது கட்டம், இரண்டாவது கட்டத்தையும் தாண்டிவிட்டோம், முடியவில்லை. மூணாவது கட்டம் இஸ்லாம் வலியுறுத்துகிறது, குர்ஆன் இதை வலியுறுத்துகிறது. وَإِن طَائِفَتَانِ مِنَ الْمُؤْمِنِينَ اقْتَتَلُوا சூரத்துல் ஹுஜராத் என்ற இந்த திருவசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், இரையற்றம் உள்ளவர்களுக்கிடையில் சண்டையும் பிணக்கும் ஏற்பட்டுவிட்டால் அவர்களிடையில் என்ன செய்யுங்கள், ஒற்றுமையும் சமாதானத்தையும் அவர்களிடத்தில் ஏற்படுத்தி வையுங்கள், சமாதானத்தை ஏற்படுத்துங்கள் என்று குர்ஆனுடைய இந்த ஆயத்து வலியுறுத்துகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களில் ஹஜ்ரத் ஹசன் தன்னுடைய பேரனை பற்றி ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள், என்னுடைய பேரன் இரும் பெரும் சக்திகளுக்கு மத்தியில் சண்டை வரும் பொழுது சமாதானத்தை ஏற்படுத்துவார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வலியுறுத்தினார்கள். அல்லாஹ் பிற்காலத்தில் ஹஜ்ரத் அலி முஆவியா ரழியல்லாஹு அன்ஹுமா இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட அந்த பிரச்சனையில் இந்த சஹாபி அவர்களை அல்லாஹ் பயன்படுத்தினார். எப்பொழுதும் ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு கருவியாக நாம் பயன்படுத்தப்பட வேண்டும். அல்லாஹ் இதற்கு பெரும் பாக்கியங்களை வாக்களித்திருக்கிறார், பெரும் ஹைர்களை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறார், பெரும் சிறப்புகளை அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அதனால் குர்ஆனிலே வலியுறுத்துகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்னான நடைமுறையை பாருங்கள். மக்காவுக்காக வேண்டி 1000 சுச்ச சஹாபாக்களுடன் நபி அவர்கள் உம்ரா செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். உம்ராவுக்காக வந்திருக்க நேரத்தில் ஹுதைபியா பக்கத்தில் இருக்கிறது, மிக பக்கத்தில் இருக்கிறது, ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது ஹரம். அந்த காபத்துல்லா அவர்கள் பக்கம் வந்துவிட்டார்கள். இப்பொழுது காஃபிர்கள் சொல்கிறார்கள், முஹம்மதே நீங்க திரும்பி போக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தத்தை, சமாதான ஒப்பந்தத்தை நபி அவர்கள் கைச்சாத்திருக்கிறார்கள். எழுத ஆரம்பித்து விட்டார்கள். அலி ரழியல்லாஹு அன்ஹு என்ன எழுதினார்கள், மின் முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதினார்கள். அந்த நேரத்தில் அந்த காஃபிர் சொல்கிறான், முஹம்மதே நீங்க அப்துல்லாவுடைய மகன் என்பதே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நீங்க ரசூலுல்லாஹ் என்றத நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில் உள்ள சண்டை நீங்க ரசூலுல்லாஹ் என்பதுதான், அதனால இந்த ரசூலுல்லாவை நீங்க அழிச்சிருங்க சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அழிங்க அழிவது இல்லை சொன்னாங்க. நான் எழுதிவிட்டேன் அழிக்க மாட்டேன், எழுதிவிட்டேன் அழிக்க மாட்டேன். நபி அவங்க எனக்கு காட்டுங்க, என் உம்மி நபி, உம்மி நபிக்கு தெரியாது தன்னுடைய பேர் எங்க எழுதப்பட்டிருக்குது. அழிவதையெல்லாம் காட்டினாங்க, அந்த இடத்தை அப்படி அழிச்சு விட்டாங்க. எவ்வளவு பெரிய பாடம், சமாதானம் என்று வரக்கூடிய நேரத்தில் ரெண்டு சாராரும் ஒரு சிலதை விட்டுக் கொடுக்க வேண்டி ஏற்படும். சமாதானத்தை தீர்த்து வைக்கக்கூடியவர்கள் ஒரு விஷயத்தை தீர்த்து வைக்கும் பொழுது அந்த விஷயத்துல ஒரு சாரார் ஒரு பேலன்ஸ் இல்லாமல் நடந்து கொண்டா தீர்ப்பு கடினமாகத்தான் எடுக்க வேண்டி வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சாட்சி மாமியுடைய மகன் சஃபியா ரழியல்லாஹுடைய மகன் ஸுபைருக்கும் இன்னொரு அன்சாரி சஹாபிக்கும் இடையில ஒரு தண்ணீர் விஷயத்துல ஒரு சின்ன மோதல் ஏற்பட்டது. ரசூல் அலைஹி வஸல்லம் அங்கே சமாதானப்படுத்தி மிக அழகான முறையில் சொன்னார்கள், ஸுபைர் அவர்களே உங்களுக்கு கொஞ்சம் தண்ணீர் எடுத்துக்கொண்டு சஹாபிக்கு தண்ணீரை கொடுத்துருங்க. அவர் என்ன வார்த்தை பாவிச்சார் தெரியுமா, கடினமான வார்த்தையை பாவிச்சார். உங்களோட மாமியோட மகனின்றத்தினால அவருக்கு நீங்க முதலிடம் கொடுக்கறீங்க, அது நீர் வருகிறது மேலிடத்திலிருந்து ஸுபைருடைய தோட்டத்துக்கு வந்துதான் கீழே வரும். ஆனால் நபி உங்க நீதமாகத்தான் அங்கே சமாதானப்படுத்தினாங்க. ஆனால் இவரோ அதில் தகாத முறையில் வார்த்தைகளை உபயோகித்தார். நபி அவர்களுக்கு ஆத்திரத்தை மூட்டியது. இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸுபைருக்கு சொன்னார்கள், ஸுபைர் நீதமாக நீதம் செலுத்துகிறேன், ஆரம்பத்தில் சொன்னது அன்பு பாசம் என்ற அடிப்படையில், இப்பொழுது நான் சொல்வது சட்டம் என்ற அடிப்படையில், ஆரம்பத்தில் நான் தீர்த்து வைத்தது சமாதானம் என்ற அடிப்படையில், இப்பொழுது நான் தீர்த்து வைப்பது சட்டம் என்ற அடிப்படையில், தாராளமாக உங்களுக்கு தேவையான தண்ணீரை பரிபூர்ணமாக எடுத்துட்டு அதுக்கு பிறகு கொடுங்கன்னு சொன்னாங்க. சகோதரர்களை பிரியாகலே, இது மூணாவது கட்டம். இதை விவரிப்பதற்கு என்னுடைய உடல் நிலவும் அவ்வளவு சீராக இல்லை, நேரமும் குறைவாக இருக்கிறவை, அதனால் மிக சுருக்கமாக நான் இதை சொல்லி முடிக்கப் போகிறேன். மேலான கண்ணியமான சகோதரர்களை பிரியார்களே, நாலாவது ஒரு கட்டம் இருக்கிறது. ஷரியத் அதை வலியுறுத்துகிறது, குர்ஆன் அதை வலியுறுத்துகிறது. அது என்ன, முதல் கட்டம் சண்டை பிடிக்காதீங்க. சரி, மனிதன் அடிப்படையில சண்டை பிடிச்சிட்டீங்க, அப்ப மன்னிங்க. சரி, மன்னிக்கிறதுக்கு இயலாது என்று ரெண்டு பக்கமும் வாழ தூக்கி கொண்டிருக்கிறீங்க, சமாதானம் படுத்துங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் நடந்து வந்து கொண்டிருக்கிறாங்க, ஒரு கழுதையில ஏறினாங்க, அந்த ஊருக்கு போறாங்க. முனாஃபிக்கீன்களின் ஒரு தலைவன் அப்துல்லா இப்னு உபை, அவன் இது என்ன, நபி அவர்களை பார்த்து உன்னோட கழுதைய நபி அவர்களை காட்டி ஒரு கடுமையான வார்த்தையை பாவிச்சார். சஹாபாக்கள்ல கை கலப்பு ஏற்பட்டு விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரெண்டு சாராரையும் அமைதிப்படுத்தினார்கள். ரெண்டு சாராருக்கும் அந்த பிளவில் இருந்த நபி அவர்கள் அவர்களை ஒற்றுமைப்படுத்தினார்கள். தன்னுதான் நபியே, உன்னை உன்னுடைய துர்வாடை இந்த கழுதுடைய வாடை விட மோசமாக இருக்குது என்று அந்த முனாஃபிக் நபி அவர்களை பார்த்து சொன்னான். சஹாபாக்கள் எவ்வளவு ஆத்திரப்பட்டிருப்பாங்க, நபியோட விஷயத்தில் எப்படி பேசினாரே என்றதுக்காக வேண்டி நபி அவர்கள் சண்டை பிடிச்சு கொண்டார்கள். அந்த அந்த ரெண்டு சாராரும் நபி அவங்க அவளுக்கு பற்றிய அமைதியையும் ஒற்றுமையும் சமாதானத்தை ஏற்படுத்தினார்கள். சில நேரத்தில் குர்ஆன் இந்த இடத்துல நேரடியாக இல்லற வாழ்க்கை சம்பந்தமாக ஒரு விஷயத்தை குர்ஆன் விவரிக்கிறது, சொல்கிறது, வைன் ஹிஃப்தும் ஷிகாக பைனஹுமா ஃபவசு ஹக்கமம் மின் அஹ்லி வஹக்கமம் மின் அஹ்லிஹா இயுரிதா இஸ்லாஹன் يوفق الله بينهما ان الله كان عليما خبيرا الله تعالى இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயத்தை வலியுறுத்துகிறார். அது என்ன? அதுதான் ஆர்பிட்ரேஷன். இதே மத்தியஸ்தர்கள் ஒரு பஞ்சாயத்து ஏற்படுத்தி ஒரு ரெண்டு குடும்பத்துக்கு மத்தியில் ஒரு பிளவை தீர்த்து வைக்கிறது. இல்லற வாழ்க்கையில மனிதனுக்கு வரக்கூடிய பிரச்சனையை தீர்த்து வைக்கும் ஒரு முறையை இஸ்லாம் நமக்கு இந்த ஆயத்துல கட்டி தருகிறது. அது என்ன? ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பம் பிளவுபடக்கூடிய நேரத்தில் இடையில நெருப்பு மூட்டி பத்த வைக்காம அத சண்டையை ஒண்ணு மூட்டி வைக்காம ரெண்டு சாராரும் மத்தியஸ்தர்கள் அமர்ந்து அந்த விஷயத்தை நிதானப்படுத்துங்கள் என்று குர்ஆன் நாலாவது ஒரு முறையை இந்த சமாதானம் படுத்துறதுக்கு மூன்றாவது முறையில் ஒரு வழியை இஸ்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கிறது. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இது ஒரு முக்கியமான விஷயம். குர்ஆன் இந்த இடத்துல ஒரு ஒரு சமாதான குழுவை, ஒரு மத்தியஸ்தர்கள் குழுவை, ஒரு பஞ்சாயத்தை ஏற்படுத்துமாறு வலியுறுத்துகிறது. குடும்பங்களுக்கு மத்தியில பிரச்சனை வரலாம், குடும்பத்துக்கு மத்தியில பிளவு வரலாம், கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை வரலாம். ஒவ்வொன்றுக்கும் இஸ்லாம் வழிகாட்டிருக்கிறது. ஒரு குடும்ப பிரச்சனை எடுத்துக்கோங்க, ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியோட வாழ இஷ்டம் இல்ல, அப்ப என்ன செய்யலாம்? இந்த நாட்டில் இஸ்லாமிய நாட்டை போல 52 காதுகள் நியமிக்கப்பட்டிருக்கலாம். அப்ப என்ன செய்யணும்? காது கிட்ட போயிட்டு நான் இந்த பெண்ணை பிரிஞ்சு கொள்ள விரும்புகிறேன், முதல் கட்டம். இல்ல அதுக்கு முன்பே இவர் கோவத்துல நானும் 30 தலாக்க கொடுக்கிறேன், நான் 100 தலாக்க கொடுக்கிறேன், ஒரு சஹாபி 100 தலாக்க கொடுக்கிறேன் சொல்லி வந்து சொன்னார் சஹாபி கிட்ட. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொன்னாங்க, 100 தலாக்குன்னு இல்ல, தலாக்குண்டா 3 தான், அதுலயும் சுன்னத்தான முறை என்ன? ஒரு தலாக்க கொடுக்கிறது தான், அதையும் அந்த பெண் மாதவிடாயில இருக்கிறாளா இல்லையான்னு பார்த்து கொடுக்கிறது தான். மாதவிடாயில கொடுக்கிறது சுத்த ஹராமான காரியம். கோபத்தில் செய்யறது அதையும் இஸ்லாம் நிதானப்படுத்திருக்குது. உனக்கு மனைவி விட்டு பிரியணுமா? நீ தனிய ரூம்ல இருந்து கொண்டே, யாரும் சாட்சி தேவையில்லை, நீ தனிய இருந்து கொண்டே, நான் என் மனைவிக்கு தலாக் கொடுக்கிறேன், ஒரு சாட்சியம் இல்லாம கொடுக்கிறேன் என்று சொன்னாலும் அந்த தலாக் ஆகிவிடும். இஸ்லாம் ஒரு வழிமுறை வச்சிருக்குது. முதலாவது தலாக் கொடுக்கறதுக்கு முத பேச்சுவார்த்தை நடத்துங்க. அந்த பேச்சுவார்த்தையில என்ன நடக்கும்? மன்னிப்பு கொடுங்க. அந்த மன்னிக்கிறதுக்கு ஏதாவது புடிவாதமாக இருந்தா அவங்களுக்கு சமாதானம் படுத்துங்க. அந்த சமாதானத்தையும் மீறி போற நேரத்தில் ஒரு சாரார அங்க நியமிங்க, ஒரு சாரார இங்க நியமிங்க. குடுக்கல் வாங்கல் இருக்குது, ரகசியமாக கொடுத்த டவுரி இருக்குது. ஓ, 1 கோடி ரூபாய் அங்க கொடுத்திருக்கிறேன், இவ்வளவு ரூபாய் இங்க செலவழிச்சிருக்கிறேன், இவ்வளவு பணத்தை இப்படி செஞ்சிருக்கிறேன், இவ்வளவு மகர் நான் கொடுத்திருக்கிறேன், இவ்வளவு இப்படி எல்லாம் பிரச்சனை, இவ்வளவு நகை, இவ்வளவு சொத்து. அதுக்காக வேண்டி ஆர்பிட்ரேஷன் உண்ட மார்க்க வச்சிருக்குது. அவங்க எடுக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை சிறப்பாக எடுத்து அமல் நடத்துங்க என்பதாகவும் மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. அதனால வேளாண் சகோதரர்களை பெரியார்களே, சண்டை செய்யற விஷயத்துல கூட மார்க்கம் நமக்கு கற்று தந்திருக்குதுன்னு சொன்னா நாங்க எந்த முறையில எங்களை வாழ்க்கையை நடத்திக்கொள்ளணும் என்பது ஆக முக்கியமான ஒரு வழிகாட்டலாக இருக்குது. அதனால எலெக்ஷன் சூடு பிடிச்சி வரக்கூடிய ஒரு கட்டம், இந்த கட்டத்துல முஸ்லிம்கள் ஏராளம் களமிறங்கி இருக்கக்கூடிய, அரசியல் இறங்கி இருக்கக்கூடிய கட்டம், அவர்களோட சேர்ந்து 10-20 பேர் வாகனத்தில் சுத்தக்கூடிய காலம், குடும்பம் குடும்பமாக பிளந்து போகாம மிக நிதானமாக முதல் கட்டத்தோடு நிப்பாட்டிக் கொள்றது சால சிறந்தது. சண்டை பிடிக்காம அரசியல் செய்யுங்க. ஏன் முஸ்லிம்கள் அரசியலில் ஈடுபடணும்? முஸ்லிம்கள் அரசியலில் ஈடுபடணும் முஸ்லிம்களுக்கு உரிமையை பெற்றுக் கொடுக்கிறதுக்கு. முஸ்லிம்கள் அரசியலில் ஈடுபடுறது தன்னுடைய மௌர வளர்க்கறதுக்கு இல்ல, தான் பெரும் வாகனத்தில் ஓடுறது இல்ல, தான் சுவிஸ்லையும் அங்க பிரிட்டன்லையும் சேர்க்கறதுக்கல்ல, தான் அரசியல் ஈடுபடுறது, அது அது மற்றவர்களை கொண்டு போய் சிறை கைதிகளாக வைக்கிறதுக்கல்ல அரசியல் ஈடுபட்டார்கள். முன்னோர்கள் எப்படி ஈடுபட்டார்கள்? சர் ராஜிக் பதவியில் ஈடுபட்டார், ஜயா ஈடுபட்டார்,
பதவியில் ஈடுபட்டார்கள். அவர்கள் தன்னுடைய பௌத்த வழக்கத்துக்கல்ல, அவர்கள் ஈடுபட்டதை சமுதாயத்துக்கு சேவை செய்வதற்கு. அரசியலில் ஈடுபடக்கூடியவர்கள், என்னால நான் சமுதாயத்துக்கு சேவை செய்ய இயலுமா? முடிஞ்சா ஈடுபடுங்க, இல்லை என்றா ஒதுங்கிக் கொள்ளுங்க. உங்களால இந்த சமுதாயத்துக்கு ஒற்றுமையை கொண்டு வர இயலுமா? பிளவுபட்டவர்களை சேர்த்து வைக்கணுமா? அல்லது நானும் அந்த பிளவையும் சண்டையும் ஏற்படுத்தக்கூடியவனாக அமைவேனா என்பதை பார்க்கிறதாக முக்கியம். மேல சகோதரர்களை பெரியார்களே, எப்பொழுதுமே நான் ஒரு பதவிக்கு வந்ததற்கு பிறகு அது முஸ்லிம் காஃபிர் அல்ல, அது பௌத்த இந்து அல்ல, யாருக்குமே நான் சேவை செய்யக்கூடியவனாக, நான் உதவி செய்யக்கூடியவனாக இருப்பேன் என்பதுதான் எங்களுடைய கொள்கையாக இருக்க வேண்டும், எங்களுடைய ஒரு வைராக்கியமாக இருக்க வேண்டும். ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். சென்ற ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பௌத்த பெண், ஒரு சிங்கள பெண், காலால் அவளால் நடக்கவும் முடியாது, கணவனும் இல்லை, அவளால் நடந்து கொள்ளவும் முடியாது. ஒரு ஆற்றோரத்தில் போயிட்டுதான் அவள் என்ன செய்கிறாள், தண்ணீர் எடுத்து துணிகளையும் கழுகிறாள். அவள் சில நேரத்தில் தண்ணீரில் அடித்துக் கொண்டு போறதுக்கும் அவளுக்கு இடம்பாடு இருக்கிறது, அந்த அளவுக்கு அவளால் நின்று கொள்ள முடியாது. மிக கஷ்டப்பட்டு வீடு வீடாக சென்று கட்டுக் கொடுத்து தன்னுடைய பிள்ளைய படிச்சு கொடுக்கிறார். இப்ப அவ என்ன சொல்றா, என் மகன் ஸ்கூலுக்கு போறதுக்கு, என் மகன் ஸ்கூலுக்கு போறதுக்கு சப்பாத்து இல்ல. அப்ப போன வருஷம் பாவிச்ச சப்பாத்த எடுத்து செருப்பு, அந்த செருப்புடைய என்ன கீழே தேஞ்சிருச்சு, பழைய செருப்பு எடுத்து அதுக்கு மேல இந்த சூடைய மேல் பகுதியை போட்டு ஆணி அடிச்சு நான் ஸ்கூலுக்கு போறேன் தாயே என்றுதான் அந்த மகன் இந்த தாய் கிட்ட சொல்லியிருக்கிறார். எவ்வளவு கஷ்டம் இருக்கும்! இப்படிப்பட்ட கஷ்டத்தில் உள்ளவர்களை உங்களுக்கு தேடி பார்க்கலும் உண்டா? அரசியலில் ஈடுபடுங்க, இல்லைன்னா உங்களோட குடும்பத்தை பார்த்துக் கொண்டு நீங்க இருக்கிறதாக சிறந்தது. இதுதான் இஸ்லாம் நமக்கு தரும் அரசியல் முறை. உமர் ரதியல்லாஹு அன்ஹு இரவு நேரத்தில் என்ன செய்தார்கள், தேடி போனார்கள். யார? கஷ்டத்தில் உள்ளவங்களை. உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேடி போனார்கள், கஷ்டத்தில் உள்ளவங்களை தேடி போயிட்டு உதவி செஞ்சார்கள். அது காஃபிராக இருக்கலாம், முஸ்லிமாக இருக்கலாம், என்னுடைய ஆட்சி பதவியை நான் எடுக்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாமிய முறையை இந்த பௌத்த நாட்டில் நாங்கள் அரசியலில் ஈடுபடுறதாக இருந்தா அது கஷ்டமானதுதான். ஆனா கஷ்டத்திலையும் ஒரு முஸ்லிம் சமுதாயத்துக்கு, மக்களுக்கு நல்லதை செய்யக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது சண்டை சச்சரவு பிளவு பிரச்சனை குடும்ப பிளவுகள் வைராக்கியங்களை விட்டு நாம் சொன்ன இந்த அடிப்படையில் அரசியல் ஈடுபடுமாறும் உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வாக்குகள், அது உங்களுக்குள்ள உரிமை, அதை நீங்க வாக்களிக்கிறது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டு உண்டு, மார்க்கம் அனுமதிச்சிருக்கிறது. நிதானமாக சிந்திச்சு யார் இந்த விஷயத்தில் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அவதானிச்சு செயல்பட வல்ல அல்லாஹ் எம் அனைவர்களுக்கும் கிருபிசுவானாகவே. யாரெல்லாம் எங்கள் சமுதாயத்தை சிறந்த ஒரு சமுதாயமாக, ஒற்றுமையான சமுதாயமாக, ஒன்றுபட்டு வாழக்கூடிய சமுதாயம் ஆக்கி தருவாயாக. எங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிளவுகளையும் வைராக்கியங்களையும் குரோதங்களையும் பெற்று ஒளிந்து சிறந்த முஸ்லிம்களாக, நல்ல உள்ளம் உள்ளவர்களாக வாழ எங்கள் அனைவர்களுக்கும் கிருபிசுவாயாக. யாரெல்லாம் எங்களை ஒரு சிறந்த சமுதாயமாக ஆக்கி தருவாயாக, இந்த நாட்டில் கண்ணியமாக வாழக்கூடிய சமுதாயம் ஆக்கி தருவாயாக. வாகர்தான் அலஹம்துலில்லாஹ்.